ஓம் சிவாய நமஹ். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ. சிவாய நமஹ்.
ஸ்ரீ சிவ மகாபுராணம் நான்காவதான கோட்டிருத்ர சம்ஹிதை அத்தியாயம் 41. ரிஷிகள் கேட்கிறார்கள், சூத புராணிகரே, தாங்கள் அடிக்கடி முக்தி முக்தி என்று கூறுகிறீர்களே, அது என்ன? முக்தி பெறுவதனால் என்ன லாபம்? முக்தி நிலையில் இந்த ஜீவனின் நிலை என்ன? சற்று விளக்குவீர்களாக. சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நான் இப்பொழுது முக்தியின் இயல்பை கூறுகிறேன், கேளுங்கள். இவ்வியல்பு உலகியல் துன்பங்களில் இருந்து விடுதலையையும் உயர்ந்த ஆனத்தையும் ஆனந்தத்தையும் தரவல்லது. முக்தி என்பது நான்கு விதமாகும். சாரூபியம், அதாவது இறைவனது சுரூபத்தை போன்ற திருமேனி பெறுதல். சாலோக்கியம், அதாவது இறைவன் இருக்கும் இடத்திலேயே இருத்தல். சாநித்தியம், அதாவது இறைவனுக்கு எதிரிலேயே அவர் அருகிலேயே இருத்தல். சாயுஜ்யம், அதாவது இறைவனோடு இரண்டர கரத்தல். இந்த சிவராத்திரி விரதத்தால் மேற்கூறிய நால்வகை முக்தியும் எளிதில் கிடைக்கும். கைவல்யமான மோட்சம் மற்றும் அறம் பொருள் இன்பம் என்கிற மூன்றும் பெறற்கரிய பெரும் வேறுகள், அதாவது புருஷார்த்தங்கள். இவை அனைத்தையும் தருபவர் சிவபரம்பொருளே. அவர் அறிவே வடிவானவர், பிறப்பு இறப்பு அற்றவர், அனைத்தையும் கண்காணித்து வரும் சாட்சி. ஞானத்தினால் மட்டுமே பெறப்படுபவர், இரண்டு அற்றவர். ஐந்தாவதான கைவல்யம் என்கிற முக்தி பெறுவது என்பது மனிதர்களுக்கு மிக மிக கடினமே. இவர்களே, இப்பொழுது அந்த கைவல்ய முக்தியின் இலக்கணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். எந்த இறைவனிடமிருந்து இவ்வுலகம் தோன்றியதோ, எவர் மூலம் இது காத்து அருளப்படுகிறதோ, எவரிடம் முடிவில் இது இரண்டர கலக்கிறதோ, அந்த இறைவனே சிவன்தான். அவரால் தான் இவ்வுலகம் நிறைந்திருக்கிறது. அகில உலகங்களிலும் நிறைந்திருப்பவர் இவரே. இவர்களே, வேதங்களில் சிவபிரானது திருமேனிகள் இரண்டென கூறப்படுகிறது. ஒன்று சகலம், மற்றது நிஷ்கலம். சிவபிரானது தத்துவத்தை சத்தியம், ஞானம், அனந்தம், சச்சிதானந்தம் என்கின்றனர். அவர் நிர்குணர், அதாவது குணமற்றவர். உபாதியற்றவர், அதாவது எதிலும் ஒட்டாது தனித்திருப்பவர். அவர் அவிநாசி, அதாவது அழிவற்றவர். தூய்மையே விடிவானவர். நிரஞ்சனர், அதாவது மும்மலமற்றவர். அவர் நிறம் சிவப்பு அல்ல, மஞ்சள் அல்ல, வெண்ணையும் அல்ல, நீலமும் அல்ல. அவர் சிறியதல்ல, பெரியதல்ல, பருத்ததல்ல, மெலிந்ததும் அல்ல, நுண்ணியதும் அல்ல. மனதும் சொல்லும் எவரை சென்றடையாது திரும்பி வந்து விட்டனவோ, அந்த பரபிரம்மனே சிவன் எனப்படுபவர். ஆகாயம் எங்கும் நிரம்பி இருப்பது போல் சிவ தத்துவமும் எங்கும் நிரம்பியுள்ளது. மாயைக்கு எட்டாதது, அதாவது இது மாயையை கடந்தது. இரட்டை என்கிற அனைத்தையும் கடந்தது, அதாவது இரட்டை அற்றது. பொறாமை என்பது அற்றது. சிவஞானம் தோன்றுமானால் அவரை பெறுவது எளிது. நுண்ணிய அறிவான சூக்ம புத்தியின் வாயிலாக சிவபிரானை துதித்து தியானித்து வருவதானால்தான் சான்றோனாகிய ஒருவன் சிவபிரானது உலகமான சிவ திருவடியை பெறலாகும். சத்தியம் ஞானம் அனந்தம் ச சச்சிதானந்த சம்ஹிதம் சம்ஹிதம் நிர்குணோ நிருபாதிஷ்சாவ்யயா சுத்தோ நிரஞ்சனஹா ந ரக்தோ நைவ பீதஸ்ச ந ஸ்வேதோ நீல ஏவச்ச ந ஹ்ரஸ்வோ ந ச தீர்கஸ்ச ந ஸ்தூல சூக்ஷ்ம ஏவச்ச யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹ ததேவ பரமம் ப்ரோக்தம் ப்ரஹ்மைவ சிவசம்ஞகம் ஆகாசம் வியாபகம் யத்வத் ததைவ வியாபகம் த்விதம் மாயாதீதம் பராத்மானம் த்வந்த்வாதீதம் விமத்சரம் தத் ப்ராப்திஷ்ச பவேத் தத்ர சிவஞானோதயாத் த்ருவம் பஜனாத்வா சிவஸ்யைவ சூக்ஷ்மமத்யா சதாம் த்விஜா. இந்நிலவுலகில் ஞானம் பெறுதல் என்பது மிக மிக கடினமே. ஆனால் இறைவனை துதித்து பாடி பக்தி செய்வது மிக மிக சுலபமே. ஆகவேதான் சான்றோர்களான அடியவர்கள் முக்தி பெறுவதற்கும் சிவபெருமானையேதான் துதித்து பாடியுள்ளனர். ஞானமே வடிவான முக்தியை அளிப்பவரான பரம்பொருளான சிவபிரான் பக்திக்கே ஆட்பட்டவர். பக்தியை சித்தி செய்தே பெரும்பாலானோர் மகிழ்ச்சி பொங்க சிவபரம்பொருளான முக்தியை பெற்றனர். சிவபக்தியே ஞானத்தின் தாய் என்று கருதப்படுகிறது. அச்சிவபக்தி என்றோ போக மோட்சங்களை தரவல்லது. அந்த பக்தியோ சிவன் அடியார்களான சான்றோர்களது திருவருளால் மட்டுமே எளிதாகும். சிவபரம்பொருளான முக்தியை பக்தியை சித்தி செய்தே பெரும்பாலானோர் பெற்றனர். சிவபக்தியே ஞானத்தின் தாய் என்று கருதப்படுகிறது. சிவபக்தியே ஞானத்தின் தாய் என்று கருதப்படுகிறது. அச்சிவபக்தி என்றோ போக மோட்சங்களை தரவல்லது. அந்த பக்தியோ சிவன் அடியவர்களான சான்றோர்களது திருவருளால் மட்டுமே எளிதாகும். அந்த பக்தியோ சிவபக்தியோ சிவன் அடியவர்களான சான்றோர்களது திருவருளால் மட்டுமே எளிதாகும். காதலாகி கசிந்து உருகும் அன்பே இந்த பக்தியை தோற்றுவிக்கும் முளைச்செடியாகும். இந்த பக்தியும் சகுணபக்தி நிர்குணபக்தி என்றும், வேதத்தில் விதிக்கப்பட்டபடி செய்யும் வைதிகி என்றும், இயற்கையிலேயே மனதில் ஊறும் சுவாபாவிகி என்றும் பல வகைத்தது. இவை அனைத்திலும் எவை எவை உயர்ந்தது என்று கொள்கிறார்களோ அவை அனைத்துமே உயர்ந்ததுதான். இவை அனைத்திலும் இயல்பாகவே தோன்றும் காதலாகி கசிந்து உருகும் பக்தியான அன்பே சிறந்தது. மேலும் நைஷ்டிகி பக்தி, அதாவது நிஷ்டை சம்பந்தமான சாஸ்திர வரம்பிற்கு உட்பட்ட பக்தி, சாஸ்திர வரம்பிற்கு எட்டாத அதாவது தன்னிலை மறந்து நிற்கும் அனைஷ்டிகி பக்தி என மேலும் பக்தி இருவகையாகும். அதாவது நைஷ்டிகி பக்தி அனைஷ்டிகி பக்தி என மேலும் பக்தி இருவகையாகும். இதில் அறநெறி வரம்பிற்கு உட்பட்ட நைஷ்டிகி பக்தி ஆறு வகைப்படும். அறநெறி வரம்பிற்கு உட்படாத அதாவது இயல்பிலேயே தன்னிலை மறந்து நிற்கும் அனைஷ்டிகி பக்தி ஒரே ஒரு வகைத்ததுதான். ஆனால் இந்த இயல்பான பக்தியையும் விகிதமானது அதாவது இப்படித்தான் என்று நிச்சயிக்கப்பட்டது, அவிகிதமானது அதாவது நிச்சயப்படுத்த முடியாதது என்கிற வேறுபாட்டின் அடிப்படையில் சான்றோர்கள் பல பல விதமானது என்கின்றனர். அவற்றில் பலவாறான வேறுபாடுகள் காணப்படுவதால் இங்கு அவற்றை விரிவாக கூற முடியவில்லை. இந்த இரண்டு பக்தியையும் கேட்டல் அதாவது சிரவணம் முதலிய பாகுபாடுகளால் ஒன்பது பிரிவுகளாக காண்கின்றனர். கேட்டல், பாடுதல், நினைத்தல், இறைவரது திருவடிகளில் தொண்டு புரிதல், பூக்கள் கொண்டு அர்ச்சித்தல், வணங்குதல், இறை அடியார்களுக்கு தொண்டு புரிதல், தோழமை பாராட்டுதல், தன்னையே இறைவனிடம் சரணாகதி செய்து அர்ப்பணித்தல் என்பன ஒன்பது. இறையருள் இல்லையேல் இந்த பக்தியை பெறுதல் மிக மிக கடினமே. அவரது அருள் இருப்பின் இதை பெறுதல் எளிதே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது திருவாசகம். முனிவர்களே, பக்தியும் ஞானமும் ஒன்றே, அவற்றில் வேறுபாடில்லை என்பது சிவபிரான் திருவாக்கு. ஆகவே இதில் வேறுபாடு காண்பதற்கு இல்லை. இவை இரண்டுமே சுகத்தை தருவனவே. அந்தவர்களே, பக்தியை பகைப்பவர்களுக்கு ஞானம் ஏற்படவே ஏற்படாது, சிவபக்தி செய்பவர்களுக்கே விரைவில் ஞானம் ஏற்படுகிறது. ஆகவே பக்தி செய்தலே சிறந்த சாதனமாகும். இதனால்தான் அனைவருக்கும் சித்தி கிடைக்கப் பெறுகிறது. இதில் ஐயந்தான் உண்டோ? மகிழ்ச்சிகளே, நீங்கள் கேட்டதை விளக்கியாயிற்று அல்லவா? இச்சரித்திரத்தை கேட்பவர் நிச்சயம் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுவர். அத்தியாயம் 42. ரிஷிகள் கேட்கிறார்கள், சூத பிராணிகளே, சிவன் என்பவர் யார், விஷ்ணு என்பவர் யார், ருத்ரன் யார், பிரம்மா யார், இவர்களில் குணரகிதர் அதாவது நிர்குணர் யார்? இந்த ஐயத்தை தாங்கள் தான் நீக்கியுள்ள வேண்டும். சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நிர்குண சுரூபரான பரபிரம்மத்திலிருந்து முதலில் தோன்றிய சகுண ரூபம் எதுவோ அதுவே சிவன் எனப்படுபவர் என்று வேதங்களையும் வேதாந்தங்களான உபநிடதங்களையும் அறிந்த அறிஞர்களான சான்றோர்கள் கூறுகிறார்கள். அதாவது நிர்குண சுரூபரான பரபிரம்மத்திலிருந்து முதலில் தோன்றிய சகுண ரூபம் எதுவோ அதுவே சிவன் எனப்படுபவர் என்று வேதங்களையும் வேதாந்தங்களான உபநிடதங்களையும் அறிந்த அறிஞர்களான சான்றோர்கள் கூறுகிறார்கள். சிவபிரானிடம் இருந்துதான் பிரகிருதியும் புருஷனும் தோன்றினார்கள். இவர்கள் இருவரும் மூலஸ்தானமான நீரிலிருந்து தவம் செய்தனர். அந்த மூலஸ்தானம் தான் சிவபிரானுக்கு மிகவும் உகந்த காசியாகும். அது 5 கோஷம் பரப்புடையது, அதாவது 50 மைல்கள் பரப்புடையது. இங்குள்ள தண்ணீர் தான் அகில உலகங்களிலும் பரவியுள்ளது. இந்த நீரில் தான் யோகமாயையுடன் சேர்ந்த ஸ்ரீஹரி சற்றே உறங்கினார். நாரம் என்றால் தண்ணீர். அதை தனக்கு அயனமாக அதாவது இருப்பிடமாக கொண்டதால் அவர் நாராயணர் என்று அழைக்கப்படுகிறார். பிரகிருதியான மாயையை நாராயணி என்கின்றனர். இந்த ஸ்ரீமன் நாராயணரது திருவுந்தி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றினார். பிரம்மதேவர் தவம் செய்து எவரை நேரில் தரிசித்தாரோ அவரையே விஷ்ணு என்கின்றனர். பிரம்மதேவருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவுக்கும் நடந்த விவாதத்தை அமைதியாக முடித்து வைக்க நிர்குணரான சிவபிரான் எடுத்த திருமேனியே மகாதேவன் என்பது. நான் பிரம்மதேவரின் நெற்றியிலிருந்து தோன்றுவேன் என்று கூறிய சம்புவான பரமன் ஸ்ரீ ருத்ரன் என்கிற பெயருடன் உலகத்திற்கு அருள் புரியவே பிரம்மதேவரின் நெற்றியிலிருந்து தோன்றினார். இங்கு உரையாசிரியர் கூறுகிறார், ஸ்ரீமத் பாகவதம் இவ்வாறு கூறுகிறது, தியா நிக்ருஹ்யமானோபி பிருவோர் மத்யாத் பிரஜாபதே சத்யோ ஜாயத தன்மன்யுகு குமாரோ நீலலோகிதா சவை ருதோ சவை ருரோத தேவானாம் பூர்வஜோ பகவான் பவஹா. அகில உலகங்களும் எழிலில் தியானிக்க வேண்டும் என்பதற்காகவே திருமேனியற்ற அருவமான இறைவன் திருமேனி கொண்டவராக, அதாவது உருவமாக தன்னை ஆக்கிக் கொண்டார். அவர்தான் அடியார்களுக்கு எளியவரான பரமனான சிவபிரான். முக்குணங்களிலும் அடங்காது தனித்து நிற்கும் சிவபிரானுக்கும் அனைத்து குணநலன்களும் கொண்ட ஸ்ரீ ருத்ரனுக்கும் உண்மையில் எந்தவித வேறுமையும் வேற்றுமையும் இல்லை. கட்டி தங்கத்திற்கும் பொன்னகைக்கும் இடையே வேறுமை வேற்றுமை உண்டோ? இரண்டுமே தங்கம் தானே. இருவருடைய திருமேனியும் செயல்பாடும் ஒன்றே. இருவருமே ஒரே மாதிரிதான் பக்தர்களுக்கு உயர்ந்த கதியை அருள்பவர்கள். இருவரும் ஒரே மாதிரிதான் அனைவராலும் வணங்கத்தக்கவர்கள். ஒரே மாதிரியான திருவிளையாடல்கள் புரிபவர்கள்தான். பார்க்க பயங்கரமான தோற்றமளிக்கும் பராக்கிரம மிகுந்த ருத்ரன் சிவனே ஆகும். பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டி ஹரியான ஸ்ரீமன் நாராயணருக்கும் பிரம்மதேவருக்கும் உதவி புரியவே தோன்றியவர். மேலும் எந்தெந்த தேவதைகள் எல்லாம் எவ்வாறெல்லாம் வரிசையாக தோன்றினார்களோ அவர்கள் எல்லோரும் அவ்வரிசையிலேயே லயத்தையும் அடைகின்றனர். ஆனால் ஸ்ரீ ருத்ரர் மட்டும் அவ்வாறு லயத்தை அடைவதில்லை. அவர் சிவபரம்பொருளிடம்தான் லயமடைகிறார். இயற்கையான பிரகிருதிக்கு உட்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் ஸ்ரீ ருத்ரனில் கலந்தே லயமடைகின்றன. ஆனால் ஸ்ரீ ருத்ரன் இவர்களுடன் சேர்ந்து லயமடைவதில்லை. இதை வேதவே கூறுகிறது. அனைத்து உலகங்களும் ஸ்ரீ ருத்ரனை சேவிக்கின்றன. ஆனால் ஸ்ரீ ருத்ரன் யாரையும் துதிப்பதில்லை, சேவிப்பதில்லை. அடியார்க்கு எளியவரான இவர் சில சமயங்களில் தனக்குத்தானே பக்தர்களை நினைத்துக் கொள்கிறார். எவர் எந்த தெய்வத்தை போற்றி துதித்து வணங்குகிறார்களோ அவர்கள் அந்த தெய்வத்திலேயே லயத்தையும் அடைகிறார்கள். ஆகவேதான் அவர்கள் நெடுங்காலம் சென்றபின்பே ஸ்ரீ ருத்ரனிடம் லயத்தை அடைய வாய்ப்பு பெறுகிறார்கள். ஆனால் ஸ்ரீ ருத்ரனது அடியவர்கள் அதே நொடியில் சிவனாகிறார்கள். ஸ்ரீ ருத்ரனது அடியார்கள் அதே நொடியில் சிவனாகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பிறர் உதவி தேவைப்படுவதில்லை. அநாதியான வேதம்தான் இவ்வாறு கூறுகிறது. அந்தணர்களே, அறியாமை பல வகைப்படும். ஆனால் விஞ்ஞானமான அறிவு ஒன்றுதானே, அதன் சொரூபமும் ஒன்றுதான், இரண்டல்லவே. அந்த ஞானத்தை பெறும் வழியை கூறுகிறேன், ஊன்றியிருந்து கேளுங்கள். புல் முதல் பிரம்மதேவர் ஈராக காணப்படும் அனைத்துமே சிவஸ்வரூபமே. அவை பல என்று எண்ணும் கற்பனை முற்றிலும் பொய்யானது. படைப்பிற்கு முந்தியும் சிவத்தின் இருப்பு இருந்தது. படைப்பின் நடுவிலும் உண்டு, படைப்பின் முடிவிலும் சிவம் உண்டு. மேலும் எப்பொழுது அனைத்தும் அழிந்து சூன்யம் அதாவது வெற்றிடம் தோன்றுமோ அப்பொழுதும் கூட சிவபிரான் இருக்கிறார். சிவம் என்கிற மங்களம் இல்லாமல் ஆகுமா? ஆகவே முனிவர்களே, சிவபிரானை நான்கு குணம் படைத்தவர்கள் என்கிறார்கள். அனைத்து சக்திகளும் கொண்டவர் ஆதலால் இவரை சகுணர் அதாவது அனைத்து குணங்களும் நிரம்பியவர் என்றும், குணத்திவனையே இல்லாத நிர்குணர் என்றும் இருவகையாக கூறலாம். இந்த எம்பெருமான் தான் சிவன் நாராயணருக்கு பழமையான வேதங்களை அருளியவர். வர்ணங்களான எழுத்துக்கள், அதனை உச்சரிக்கும் அளவான மாத்திரைகள், தன்னை இதய கமலத்தில் தியானிக்கும் தியானமுறை, பூஜை புரியும் முறை ஆகியவற்றையும் தந்தவர் இவரேதான். அனைத்து கலைகளுக்கும் இவரே தலைவர். ஈசான சர்வவித்யானாம் என்கிறது வேதம். ஆகவே இவரை வேத கர்த்தா, வேதங்களை பரப்பியவர் செய்தவர், வேதபதி, வேதங்களுக்கு தலைவர் என்று கூறுகின்றார். இவரே அனைவருக்கும் அருள் புரியும் சங்கரர். இவரே செயல்களை செய்பவரும் செய்விப்பவரும், அனைத்தையும் தாங்குபவரும், அனைத்தையும் தன்னுள் இழுத்துக் கொள்பவரும். ஆக படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றையும் செய்பவரும் இவரே. இவை அனைத்து செயல்களையும் தான் அதில் ஒட்டாமல் தனித்திருந்து காணும் சாட்சியும், எவ்வித குணங்களும் அற்றவராக இருப்பவரும் இவரே. எல்லோருக்கும் கால அளவு உண்டு. ஆனால் காலமே சுரூபரான இவருக்கு காலத்தின் அதாவது நேரத்தின் எண்ணிக்கை ஏது? ஏனெனில் இவரே மகாகாலர். மகாகாளியோ இவரையே அண்டியிருப்பவள். அந்தளர்களே, ருத்ரன் காளி இருவரும் ஒன்றே என்பது முடிவு. அவர்கள் இருவரும் திருப்பணியாளர்கள் என்னும் தங்களது பொய்யாகாத விருப்பத்தினால் அனைத்தையும் பெற்றவர்கள். இச்சிவ பரம்பரை தோற்றுவித்தவர் எவரும் இலர். இவரை காப்பவரோ அழிப்பவரோ இல்லை. அனைத்திற்கும் இவர் ஒருவரே காரணப்பொருள். ஸ்ரீமன் நாராயணன் முதலியவர்கள் செயற்பாடுகள் அதாவது காரியபூதர்கள். இவரே காரணமும் காரியமும். இவருக்கு காரணமும் காரியமும் என்றுமே இல்லை. ஒருவரே பலவாறாக ஆவார், பல பலவும் இவர் ஒருவராகவே ஆகும். ஒரே ஒரு விதையே வெளியே முளை, செடி, மரம், பழம் என்று பலவாறாக ஆகி பின் விதையாக ஆகிறது. அதுபோலத்தான் சிவரூபரான மகேசன் தான் ஒருவரே பலவாறாக ஆகவும் காரணகர்த்தா ஆகிறார். இந்த சிவ தத்துவத்தை உள்ளபடி கூறினேன். ஞானம் மெய்யறிவு கைவரப்பெற்றவனே இதை அறிவான், மற்றவர் அல்லர். முனிவர்கள் கேட்கிறார்கள், சூதரே, எந்த ஒரு மெய்யறிவு பெற்றால் சிவத்தன்மையை பெறலாகுமோ அந்த சிவஞானத்தை அதன் இலக்கணம் வழுவாதவாறு விளக்க வேண்டும். அனைத்து உலகங்களுக்கும் அனைத்து உலகங்களும் எவ்வாறு சிவமாகும், அல்லது சிவன்தான் அனைத்தாகும் எவ்வாறு ஆகும்? முனிவர்கள் இவ்வாறு கேட்கவே புராணங்கள் கூறுவதில் தலை சிறந்தவரான சூதர் சிவனாரது பொற்பாதங்களை மனதில் உண்ணியவண்ணம் குரலானார். அத்தியாயம் 43. சூதர் கூறுகிறார், சிவபரம் பொருளின் மெய்யறிவை பற்றி நான் கேட்டது எதுவோ அதை அவ்வாறே கூறுகிறேன். இது மிகவும் ஒழித்து போற்றத்தக்கது, அதாவது மறைத்து போற்றத்தக்கது. மோட்சத்தின் சுரூபமே இதுதான். பிரம்மதேவர், நாரதர், சனகாதி யோகிகள், வியாசமுனிவர் மற்றும் கபில பகவான் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மெய்யறிவின் உண்மை வடிவத்தை என்னவென்று நிச்சயித்தார்களோ அதையேதான் உண்மை மெய்யறிவு என்று கொள்ள வேண்டும். இவ்வுலகனைத்தும் சிவமயமே என்பதையேதான் எப்பொழுதும் சிந்தித்திருக்க வேண்டும். சிவனே சர்வமயம் என்பதைத்தான் அறிவாளிகள் உணர வேண்டும். புல் முதல் பிரம்மதேவர் வரை உள்ள கண்ணெதிரே காணும் அனைத்து உலகங்களும் சிவனே ஆகும். அவர் விரும்பும் போது இவ்வுலகை படைக்கிறார். அவர் ஒருவரே அனைத்தையும் அறிவார். ஆனால் அவரை யாரும் அறிவதில்லை. அவரே இவ்வுலகை படைத்து இதனுள் தானே புகுந்து ஆனால் இதிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறார். இருப்பினும் உண்மையில் அவர் இதற்குள் நுழையவில்லை, எனில் அவர்தான் இதிலும் ஒட்டாதவராயிற்றே. மேலும் சச்சித் ஆனந்த ஸ்வரூபன் அவர். சூரியன் முதலிய பிரகாசம் உள்ள அனைத்தும் நீரில் நிழலாக பிரதிபிம்பமாக தெரிகிறது. ஆனால் அவை நீருனில் நுழைந்துள்ளனவா இல்லையே? அதே போலத்தான் சிவனாரும் உலகத்தில் பிரதிபிம்பமாக காணப்படுகிறாரே தவிர அதனுள் தன்னை நுழைத்துக் கொள்வதில்லை. உண்மையில் அவர்தானே அனைத்தும். மதங்களுக்குள் வேற்றுமை காண்பதே அறியாமை, அதாவது மடமை. ஏனெனில் சிவனை என்று வேறொரு பொருள் உண்டு என்பதே இல்லையே. ஆனால் எல்லா தரிசனங்களிலும், அதாவது கோட்பாடுகளிலும், மதங்களுடைய அதாவது கொள்கைகளின் வேறுபாடுகளே காண கிடைக்கின்றன. ஆனால் உண்மை உணர்ந்த வேதாந்திகள் எப்பொழுதும் இரண்டற்ற அத்வைதத்தையே வர்ணிக்கின்றனர். ஜீவராசிகள் அனைத்தும் பரம்பொருளான சிவனாரது அம்சங்களே. ஆனால் அவித்யான அறியாமையில் மயங்கி தான் யார் என்பதை உண்மையில் உணராது சிவனில் இருந்து தன்னை தனியாக நினைத்துக் கொள்கின்றனர். அவித்யான அறியாமை அகலவே அவர்கள் சிவனாகவே ஆகிவிடுகின்றனர். சிவனே அனைத்திலும் வியாபித்து நிற்கிறார். அனைத்து ஜீவன்களிலும் பரவி உள்ளவரும் அவரே. உயிருள்ள உயிரற்ற அனைத்திற்கும் இவரே தலைவர். இவரே அனைத்திற்கும் நன்மை செய்பவர். வேதாந்தமான உபநிடதங்கள் கூறும் வழியில் செல்ல மனம் கொண்டவன் இவரை தரிசிக்க, அதாவது நன்கு உணர சாதனை புரிகிறான். அப்பொழுது அவன் இறைவரை நேரில் காண்பது போன்ற உணர்வின் பயனை பெறுகிறான். ஒவ்வொரு கட்டையிலும் நெருப்பு மறைந்துள்ளது. ஆனால் எவன் அக்கட்டையை அரணிக்கட்டையாக்கி கடைகிறானோ அவன் அதில் தியறி பார்க்கிறான். பாலில் நெய் உள்ளதை கடைந்தால்தானே காணலாகும். இதற்கு இங்கே ஒப்பு நோக்காக, விரைகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் என்கின்ற அப்பெருமானுடைய தேவாரம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல் அறிவுள்ளம் படைத்த எவன் ஒருவன் பக்தி முதலிய சாதனங்களை நன்கு அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் சிவதரிசனம் கிடைக்கிறது. எங்கும் எதிலும் சிவனே சிவனே சிவனே, வேறு இரண்டாவதொன்று இல்லவே இல்லை. அறிவுள்ளம் படைத்த எவன் ஒருவன் பக்தி முதலிய சாதனங்களை நன்கு அனுஷ்டிக்கிறானோ அவனுக்கு நிச்சயம் சிவதரிசனம் கிடைக்கிறது. எங்கும் எதிலும் சிவனே சிவனே சிவனே, வேறு இரண்டாவது ஒன்று இல்லவே இல்லை. பிரமை என்னும் மயக்கத்தினால் இச்சிவப்பரம்பொருள் பல பல தோற்றங்களில் காணப்படுகிறார். கடல், மண், பொன் இவை மற்றொன்றோடு சேர்வதாலோ அல்லது மறைப்பான உபாதியின் வேறுபாடுகளினாலோ பலவாறாக காணப்படுகின்றன. பல பல என்னும் நிலையை அடைகின்றன. அதே போலத்தான் சிவபரம்பொருளும் உபாதியான மறைப்பினால் பலவாறாக காட்சியளிக்கிறார். காரியம், அதாவது செயல், அதன் காரணம் இவை இரண்டிலும் உண்மையில் வேறுபாடில்லை. பிரமையான மயக்கத்தினால் கொட்டுண்ட புத்தியினால் தான் அதில் வேறுபாடு உள்ளது என்கிற ஓர் எண்ணம் தோன்றுகிறது. பிரமை போனால் வேறுபாடு காணும் அறிவும் தானாகவே அகலும். ஒரு விதையில் இருந்து முளை கிளம்பி மரமாகிறது. அப்பொழுது அது பலவாறாக உள்ள நிலையை பெறுகிறது. பின் முடிவில் அது விதை உருவ நிலையிலேயே நிலைத்து விடுகிறது. முளை, மரம் முதலியன மறைகின்றன. அறிவுள்ள ஞானி இது விதைதான், அதிலிருந்துதான் அனைத்தும் தோன்றின என்னும் எண்ணத்திலேயே நிலைத்திருக்கிறார். பலவிதமாக அந்த விதையை காண்பதெல்லாம் முளை, மரம் முதலியன போலவே. மரம், கிளை என்று பலவாறாக காட்சியளித்த நிலை மனதில் மறையுமானால் அப்பொழுது அவன் இது விதைதான் என்கிற நிலை கொண்டு உண்மை உணர்ந்து ஞான நிலையிலேயே நிற்பான். இதில் வேறு விதமாக ஆராய்ச்சிக்கு இடமே இல்லை. அனைத்தும் சிவனே, சிவனே அனைத்தும். அகில உலகங்கட்கும் சிவனுக்கும் பேதமில்லை. அப்படி இருக்க ஏன் சிலர் பலவாறாக காண்கிறார்கள்? ஏகம் என்கின்ற இரண்டற்ற நிலையை தேடுகிறார்கள். சூரியன் என்கிற ஒரே ஜோதி நீர் முதலிய உபாதிகளில் பரவாறாக காட்சியளிக்கிறது. அதே போலத்தான் சிவபிரானும் ஆகாயம் எங்கும் பரவித்தான் உள்ளது. ஆனால் அதை தொட முடிகிறதா? கட்டத்தான் முடியுமா? அதே போலத்தான் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள சிவபரம்பொருளும் ஒன்றினுள் அகப்படாதவர். அகங்காரமான நான் என்பதோடு சேர்ந்திருக்கும் ஜீவன் எனப்படுபவன் சிவபிரானின் ஒரு பகுதிதான். அந்த நான் என்னும் அகங்காரம் அழிந்தால் ஜீவனே சிவனாகிறான். அகங்காரமான நான் என்பதோடு சேர்ந்திருக்கும் ஜீவன் எனப்படுபவன் சிவபிரானின் ஒரு பகுதிதான். அந்த நான் என்னும் அகங்காரம் அழிந்தால் ஜீவனே சிவனாகிறான். ஜீவன் கர்மங்களின் பயனான துன்பங்களுக்கு ஆட்பட்டுள்ளதால் அவன் குறையுள்ளவன், இழிவானவன். சிவனாருக்கு கர்மங்களின் தலைகள் இல்லை. ஆகவே அவன் பெரிதுக்கும் பெரியவன். தங்கம் தன் நிலையில் உயர்ந்தது, பெருமதிப்புள்ளது. ஆனால் வெள்ளி முதலிய பிற உலோகங்களின் சேர்க்கை பெற்றால் அதில் மதிப்பு குறைந்து விடுகிறதல்லவா? அதே போலத்தான் அகங்காரம் கொண்ட ஜீவன் தனது பெருமையை இழக்கிறான். அமிலத்தில் போட்டெடுத்து சுத்தம் செய்த தங்கம் முன்போலவே முழு மாற்று, அதாவது மதிப்பு பெற்று திகழ்கின்றது. அதுபோலவே அறநெறிகளில் கூறப்பட்டுள்ள சடங்குகளான சம்ஸ்காரங்களினால் ஒரு ஜீவன் சுத்தம் செய்யப்பட்டானேயாகில் அவனும் சிவனாகிறான். இதற்கான வழி என்ன தெரியுமா? முதலில் நல்லதொரு குருநாதனை தேடிப்பெற வேண்டும். அவர்தான் சிவபரம்பொருள் என்கிற பக்தியோடு அவரை நினைத்து போற்றி கொண்டாட வேண்டும். குருவே சிவன் என்கிற நினைப்பினால் இவனது பாவங்கள் முதலிய மலங்கள் இவ்வுடலை விட்டு நீங்குகின்றன. இதனால் அறியாமையாகிற அஞ்ஞானம் அழிகிறது. மனிதன் ஞானமான மிகறிவை பெறுகிறான். இந்நிலையில் ஜீவனின் நான் என்கிற ஆணவம் மலம் அழிகிறது. அவன் மனம் புத்தி தூய்மை பெறுகிறது. இப்பொழுது இந்த ஜீவன் சிவபிரானது திருவருளால் மறுபடியும் சிவனாகவே ஆகிறான். முதலில் நல்லதொரு குருநாதனை தேடிப்பெற வேண்டும். அவர்தான் சிவபரம்பொருள் என்கிற பக்தியோடு அவரை நினைத்து போற்றி கொண்டாட வேண்டும். குருவே சிவன் என்கிற நினைப்பினால் இவனது பாவங்கள் முதலிய மலங்கள் இவ்வுடலை விட்டு நீங்குகின்றன. இதனால் அறியாமையாகிற அஞ்ஞானம் அழிகிறது. மனிதன் ஞானமான மிகறிவை பெறுகிறான். இந்நிலையில் ஜீவனின் நான் என்கிற ஆணவ மலம் அழிகிறது. அவன் மனம் புத்தி தூய்மை பெறுகிறது. இப்பொழுது இந்த ஜீவன் சிவபிரானது திருவருளால் மறுபடியும் சிவனாகவே ஆகிறான். இதுபோல் தெரியுமா? கண்ணாடியில் தன் உருவம் தெரிவது போல அவனுக்கு எங்கும் எதிலும் சிவபிரானே காட்சியளிக்கிறார். இப்பொழுதுதான் இவன் ஜீவன் முக்தன். அதாவது உயிருடன் இருக்கும் போதே உலகியலில் இருந்து விடுதலை பெற்று சிவமாக திகழ்பவன் ஆகிறான். ஜீவன் முக்தனான இந்த ஞானி உடல் விழுந்ததும், அதாவது மரணமானதும், சிவத்தில் கலந்து விடுகிறான். உடல் பிராரப்தமான முன்வினைக்கு ஆட்பட்டது. எவன் இவ்வுடலில் யான் எனது என்கிற உறவு முறையை, அதாவது அபிமானத்தை விடுகிறானோ அவனே ஞானி. அந்த ஞானி நல்லதொரு பொருள் கிடைத்தால் மகிழ்ச்சியில் பொங்கியெழ மாட்டான். தீயதொன்று வந்தால் சினமோ துக்கமோ கொள்ளான். இன்பம் துன்பம் முதலிய இரட்டைகளில் சம பாவனை கொள்வான். ஒரே விதமான நினைப்பை கொள்வான். இவனையன்றோ ஞானம் பெற்றவர் என்கின்றனர். சுபம் லப்த்வா ந கிருஷ்யேத குப்பியேல் லத்வா சுபம் நஹி த்வந்த்வேஷு சமதா யஸ்ய ஞானவான் உச்சதே ஹி சஹா. நான் என்கிற ஆன்மா இந்த உடல் அல்ல என்று பிரித்து காணும் அறிவு, அதாவது போதம் பெறுவதற்கு ஆன்மாவை பற்றிய சிந்தனையும் எது உண்மையான தத்துவம் என்பதை அறிய மேற்கொள்ளும் முயற்சியுமே தேவையானவை. நான் என்கிற ஆன்மா இந்த உடல் அல்ல என்று பிரித்து காணும் அறிவு பெறுவதற்கு ஆன்மாவை பற்றிய சிந்தனையும் எது உண்மையான தத்துவம் என்பதை அறிய மேற்கொள்ளும் முயற்சியுமே தேவையானவை. முக்தி பெறுதலிலேயே நாட்டம் கொண்டவன் இவ்வுடல் மற்றும் அதன் மேல் கொண்ட அபிமானம் இரண்டையும் விட வேண்டும். அகங்காரத்தையும் விட வேண்டும். அப்பொழுது அவன் சதாசிவத்தில் இரண்டற கலக்கிறான். சரி, இனி மெஞ்ஞறிவான ஞானத்திற்கு மூல காரணம், அதாவது அடிப்படை காரணம் எதுவனின் அத்தியாத்ம சிந்தனமும், அதாவது ஆன்மாவை பற்றிய தீவிர எண்ணமும், சிவனிடம் கொண்ட ஆழ்ந்த பக்தியுமே. பக்தியினால் சாதனத்திற்கான விஷயத்தில் உள்ள அன்பு பெறுதல் கூறப்படுகிறது. சிவ அன்பினால் சிவபிரானை பற்றி கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பம் தோன்றுகிறது. இப்படி கேட்பதால் நல்லோர் இணக்கம் பெறலாகும். இவ்விணக்கத்தினால் நல்லோர் ஆசிரியர் நல்லதோர் ஆசிரியர் பெறப்படுகிறார். குருவின் இன்னருளால் மெய்யறிவு பெற்றவன் அவன் உலகியல் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறான். ஆகவே அறிவுள்ளவன் எப்பொழுதும் சிவபரம்பருடையே காதலாகி கசிந்து உருகி வேண்ட வேண்டும். இப்படி வேறு எந்த ஒரு சிந்தனையும் இன்றி ஊன்றிய பக்தியோடு சிவனை போற்றுபவன் முடிவில் நிச்சயம் முக்தியை அடைவான். ஆகவே முக்தி பெறுவதற்கு சிவனை காட்டிலும் வேறு ஒரு தெய்வம் பெரிதாக இல்லை. ஜீவன் அவரது திருவடிகளை பற்றியே உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறலாகும். ஆகவே முக்தி பெறுவதற்கு சிவபிரானை காட்டிலும் வேறு ஒரு தெய்வம் பெரிதாக இல்லை. ஜீவன் சிவனாரது திருவடிகளை பற்றியே உலகியல் தடைகளில் இருந்து விடுதலை பெறல் ஆகும். அந்தணர்களே, இவ்வாறு அங்கு குளிமியுள்ள ரிஷிகள் அனைவரும் ஒன்று கூடி எந்த மெய்யறிவை பற்றி கூறினார்களோ அதை முழு முயற்சியோடு நம் மனதில் தெக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இதை முதன் முதலில் சிவலிங்கமாக தோன்றிய சிவனார் ஸ்ரீமன் நாராயணனுக்கு கூறினார். அவர் பிரம்மதேவருக்கு சொல்ல பிரம்மதேவர் சனகாதி மகரிஷிகளுக்கு கூறினார். அவர்கள் நாரதருக்கு உபதேசித்தனர். நாரதர் வியாசமுனி இவருக்கு கூற கருணையுள்ளம் கொண்ட வியாசர் எனக்கு கூறினார். நான் இப்பொழுது உங்களுக்கு கூறிவிட்டேன். நீங்கள் உலக நலன் கருதி இதை பரப்ப வேண்டும். முனிவர்களே, நீங்கள் கேட்டது அனைத்தையும் கூறிவிட்டேன் அல்லவா? மேலும் என்ன கேட்க விரும்புகிறீர்களோ அதை சொல்லுங்கள். ரிஷிகள் கூறுகிறார்கள், வியாசமுனிவரது சீடரே, நீங்கள் அன்றோ கொடுத்து வைத்தவர். சிவனடியார்களில் தங்களே உயர்ந்தவர். சிவபரம்பரோனை பற்றி உயர்ந்த ஆன்ம தத்துவ அறிவை கேட்கச் செய்தீர்களே. தங்களுக்கு எங்களது வணக்கங்கள். தங்கள் அருளால் எங்களது மயக்கம், அதாவது பிரமை தெளிந்தது. மோட்சம் அருளும் சிவதத்துவமான மெய்யறிவை தங்கள் வாயிலாக பெற்ற நாங்கள் மிக மகிழ்ந்தோம். சூதர் கூறுகிறார், அந்தணர்களே, தெய்வமே இல்லை என்னும் நாத்திகன், ஈடுபாடற்றவன், மூக்கன், சிவனடியார் அல்லாதவன், இதை கேட்க வேண்டும் என்கின்ற ஆவலற்றவன் ஆகியோர்களுக்கு இந்த தத்துவ விளக்கத்தை கூறக்கூடாது. கருணைக்கடனான வியாச பகவான் இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள், அறநெறி கூறும் சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்தையும் பலவாறு ஆராய்ந்து முடிவில் அவற்றின் சாரமாக இதை எனக்கு உபதேசித்தார். இதை ஒரு முறை கேட்பதாலேயே பாவங்கள் அனைத்தும் தீயினில் தூசாகும். பக்தி அற்றவனுக்கும் பக்தி தோன்றும். பக்தனது பக்தி மேலும் வளரும். இரண்டாம் முறை கேட்பதால் உயர்ந்ததான வேறு சிந்தனையற்ற பக்தி தோன்றும். மூன்றாம் முறை கேட்க முக்தி நிச்சயம். ஆக இகபர உலக இன்பங்களை விரும்புபவன் இதை அடிக்கடி கேட்க வேண்டும். பெரும் பயனை விரும்புவோன் இதை ஐந்து முறை படிக்க வேண்டும். இதனால் அவன் விரும்பிய பயனை பெறுவான். ஏன் இவ்வாறு கூறுகிறேன் தெரியுமா? இது வியாச பகவானுடைய சொல்லன்றோ? இப்புராணத்தை கேட்பவனுக்கு பிறர்க்கு அரிதும் உண்டோ? இந்த சிவதத்துவ மெய்யறிவு சிவபிரானே உகந்தது. போகம் மோட்சம் தருவது, சிவபக்தியை வளர்ப்பது. கோடிருத்ர சம்ஹிதை என்னும் இப்பகுதி சிவபுராணத்தின் நான்காவது பகுதி. இது பெருமகிழ்ச்சியை தரவல்லது, பரம புண்ணியமானது. எவன் ஒருவன் ஒருநிலைப்பட்ட மனதோடு பரம பக்தியோடு இந்த சம்ஹிதையை கேட்பானோ, அல்லது பிறருக்கு சொல்வானோ, அல்லது கேட்கும்படி செய்வானோ, அவன் அனைத்து நலன்களையும் பெற்று முடிவில் உயர்ந்த கதியை பெறுவான். இத்துடன் கோடிருத்ர சம்ஹிதை முற்றிற்று.